Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayh wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lah wa man yudlil fala hadiya lah wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. A'udhu billahi minash shaitani wajim. Bismillahir Rahmanir Rahim. Ya ayyuhalladhina amanu atii'u Allaha wa atii'u ar-rasul wa la tubtilu a'malakum. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رواه البخاري கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் மார்க்கத்தின் முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் கலீஃபாக்களுடைய வாழ்க்கை தரும் படிப்பினை என்ற தலைப்பில் பல்வேறு வாரங்களாக பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்த வண்ணமாக இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, நம்ம போன வாரம் வந்து கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எதை எதையெல்லாம் ஆரம்பிச்சாங்க, அவர்கள் செய்த மாற்றங்கள், அவர்கள் செய்த புரட்சி, இது போன்ற பல்வேறு செய்திகளை போன அதுக்கு முந்தைய வாரங்களில் பார்த்துருக்கிறோம். இந்த வாரம் அவங்க எப்படி வஃபாத் ஆறாங்க என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அவங்க எப்படி வஃபாத்தானாங்கிறத விடையிலும் அவங்க எப்படி ஷஹீதாக்கப்பட்டாங்க என்பது வந்து இன்னும் பொருத்தமா இருக்கேன். அதுக்கடையில் ஒரு முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது நம்ம வந்து ஹரிபரியா இந்த பள்ளிவாசலை கட்டி இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம ஜும்மா வந்து இங்க வைக்கணும் அப்படின்ட்டு வேக வேகமா நம்ம ஃபேன் எல்லாம் வாங்கி, அதாவது மக்கள் எல்லாம் ஜும்மாவுக்கு வர்றதுக்கு முன்னால நேத்த எல்லா வேலையும் முடிச்சு பக்கா வச்சு ஃபேனை போட்டு இந்த பள்ளிவாசல ஜும்மாவை ஆரம்பிக்கணும் என்பது நம்முடைய ஆசை என்னமாக இருந்தது. நம்முடைய சக்திக்கு உட்பட்டு மாஷா அல்லாஹ் எல்லா வேலையும் நம்ம செஞ்சோம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இனி கரண்ட் இல்லை, சரியா கேட்டா 2 மணிக்கு மேலதான் கரண்ட் வரும் அப்படின்ட்டாங்க. இது வந்து ரப்புடைய நாட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல் லன் யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. நபியே, நீங்கள் மக்களுக்கு சொல்லிவிடுங்கள், உங்களுக்கு எதுவும் அணுகாது, எது உங்களுக்கு அணுகும் என்று சொன்னால் இல்லாமா கதபல்லாஹுலனா, எதை அல்லாஹ் உங்கள் மீது விதித்தானோ எழுதினானோ அதை தவிர வேற எதுவும் என்ன செய்யாது, உங்க மேல வந்து அணுகாது என்று அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னால், அப்ப இன்னைக்கு வந்து நம்ம நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் ஏன் நாட்டை வந்து கரண தரக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டை. ஏதோ ஒரு ஹைருக்காக நன்மைக்காக அல்லாஹ் என்ன செய்யறான், கரண்ட் இல்லாம இன்னைக்கு நம்மள வந்து அல்லாஹ் சோதிச்சுக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹு அலைஹி ஒரு ஹதீஸ பதிவு பண்றாங்க, அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய காரியத்தை நினைத்து பார்த்தால் அது ஆச்சரியமாக இருக்கிறது என நபிகள் சொல்லி காட்டுறாங்க. என்ன ஆச்சரியமானு சொன்னா, ஒரு மூமினை பொறுத்தவரை அவனுக்கு நல்லது ஏற்பட்டாலும் நன்மையாக அமைகிறது, அவனுக்கு கெட்டது ஏற்பட்டாலும் எதுவாக அமைகிறது, நன்மையாக அமைகிறது. எப்படி என்று சொன்னால், அவனுக்கு சந்தோஷமான ஒன்று நடந்து விட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு என்ன செய்வான், சுக்ரு பண்ணுகிறான். சுக்ரு பண்ணக்கூடிய காரணத்தால் அதுவும் நன்மையாக பதிவு செய்யப்படுகிறது. ஒருவேளை அவனுக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அவன் என்ன செய்கிறான், சபூராக பொறுமையாக இருக்கிறான் என்ற காரணத்தால. அப்ப சுக்குருக்கும் நன்மை, சபுருக்கும் என்ன நன்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்கல, அவங்க எப்படி ஷஹீதாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, பொதுவா நம்ம எல்லாரும் வந்து உயிர் வாழ ஆசைப்படுவோம், ஆசை இருக்குமே இல்லையா, நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கு. நம்ம யாரு வந்து ஷஹீத் ஆகணும், யாராவது நம்ம வந்து வெட்டி கொலை செய்யணும் என்ற எண்ணம் நமக்கு யாருக்கும் இருக்காது. ஆனால் கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆசை என்ன என்று சொன்னால், நம்ம ஷஹீதாக்கப்படணும், நம்ம ஷஹீதாக்கப்படணும் என்பதை அவர்கள் பெரிதும் விரும்பினாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, இமாம் புகாரி தங்களுடைய ஸஹீஹுல் புகாரியின் 3675வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்ணிருக்காங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று சஹாபாக்களோடு சேர்ந்து உஹத் மலையில ஏறுறாங்க. சரியா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு சஹாபாக்களோடு சேர்ந்து என்ன பண்ணாங்க? உஹத் மலையில ஏறினாங்க. அது என்ன? அந்த மூணு சஹாபாக்கள் யார் யாரு? அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? அபுபக்கர், உமர், உஸ்மான் இந்த மூணு பேரையும் கூட்டிக்கிட்டு எங்க போய் ஏறாங்க? உஹத் மலையில ஏறினாங்க. உஹத் மலையில ஏறின உடனேயுமே மலை ஒரு அசைவு அசைந்தது. மலை என்ன செய்தது? அசைந்தது, ஆடியது. மலையுடைய ஆட்டத்தை நபிகள் நாயகம் உணர்ந்தார்கள். உணர்ந்துட்டு ஒரு விதமான அச்சம் ஏற்படுமா இல்லையா? அந்த அச்சத்தின் காரணத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலை வந்து அந்த மலை மேல அடிப்பாங்க. அடிச்சுட்டு சொல்லுவாங்க, யா உஹத் உஸ்புத், உஹதே அமைதியாக இரு, ஆடாதே அசையாதே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அலைக்க நபியுன் வசித்தீகுன் வஷஹீதானி, உனக்கு முன்னால் நிற்பவர்கள் யாரு என்று சொன்னால் யார் யாரு? நபியுன், ஒரு நபி உனக்கு மேலே நின்று கொண்டிருக்கிறார். வசித்தீகுன், ஒரு சித்தீக் நின்று கொண்டிருக்கிறார். வஷஹீதானி, ரெண்டு ஷஹீதுகளும் நின்று ஷஹீத் ஆகவே இல்லை, ஹயாத்தா இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லா நபி தான் ஓகே, அவங்க நபியா இருக்கிறாங்க. சித்திகரா யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டு சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, ஷஹீதானி, ரெண்டு ஷஹீதுகள் என்று கொண்டிருக்கிறார்கள், எனவே இப்போது அசையாது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேரில் அசைந்த உஹது மலை அமைதியாக ஆனது என்கிற இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹு அலைஹி தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியின் 3675வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு பண்றாங்க என்று சொன்னால், அப்ப இந்த ஹதீஸை வச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தெளிவா தெரியும் நம்ம யாராவது ஆவோம், ஷஹீதாத ஆவோம் என்று அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. மட்டுமில்லாம ஒரு ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்றாங்க, ஸஹீஹுல் புகாரியில 1890வது ஹதீஸாக இமாம் இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. என்ன ஹதீஸ் என்று சொன்னால், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு துஆவை அதிகமா கேட்டாங்க, ரொம்ப ரொம்ப அதிகமா கேட்டாங்க. அது என்ன துஆ என்று சொன்னால், அல்லாஹு மர்சுகுனி ஷஹாதத்தன் ஃபி பலதி ரசூலிக், அல்லாஹவே எனக்கு ஷஹாதத்தை தருவாயாக, அல்லாஹவே எனக்கு ஷஹாதத்தை தருவாயாக, ஷஹாதத் என்ற அந்த பாக்கியத்தை நீ எனக்கு தருவாயாக என்று கேட்டுவிட்டு, அந்த ஷஹாதத்தை நீ எங்கே தர வேண்டும் தெரியுமா? ஃபி பலதி ரசூலிக, உன்னுடைய ரசூல் வசித்துக் கொண்டிருக்கிறாரே இந்த மதீனா மாநகரம், இந்த மதீனாவிலே ஷஹீதாக கூடிய பாக்கியத்தை எனக்கு நீ தருவாயாக என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அதிகமா அல்லாஹ்ட துஆ செஞ்சாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸ்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அல்லாஹ்ட துஆ செய்வாங்கல, அல்லாஹு மஜ்அல் மௌத்தி ஃபி பலதி ரசூலி, அல்லாஹ்வே என்னுடைய மௌத்தை இந்த மதீனாவிலே ஆக்குவாயாக, அல்லாஹ்வே என்னுடைய ஷஹாதத்தை இந்த மதீனாவிலே ஆக்குவாயாக என்றெல்லாம் யார் கேட்டிருக்கிறது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செஞ்சாங்க என்கிற ஹதீஸ வந்து பதிவு பண்றாங்க. என்ற அடிப்படையில அவங்களுடைய ஆசையை, அவங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஏற்று ஹிஜிரி 23வது ஆண்டு, 23வது ஆண்டுடைய துல்ஹஜ் மாசம் உங்களுக்கு தெரியும், அரபியுடைய முதல் மாசம் எந்த மாசம்? முஹர்ரம் மாசம், கடைசி மாசம் எது? துல்ஹஜ் மாசம். அப்ப ஹிஜ்ரி 23வது ஆண்டு துல்ஹஜ் மாதத்தின் கடைசி நாட்கள், அதாவது துல்ஹஜ்ஜுடைய 24வது பிறை, பிறை என்ன? 24வது பிறை. அதுல கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பஜார்ல போய்கிட்டு இருப்பாங்க, மக்களை பார்ப்பாங்க, வியாபாரிகளை பார்ப்பாங்க. வியாபாரிகள் நேர்மையா வியாபாரம் பண்றாங்களா, நாணயமா பண்றாங்களா, கலப்படம் இல்லாம பண்றாங்களா என்பதை எல்லாம் கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கடை வீதிகளுக்கு சென்று, பஜார்களுக்கு சென்று ஆய்வு செய்வார்கள். அந்த ஆய்வுல அபு லூலு என்று சொல்லக்கூடிய ஒரு மஜூசி, ஒரு நெருப்பு வணங்கி ஒரு அடிமை, அவன் யாருக்கு அடிமை என்று சொன்னால் முகீரா பின் ஷோபா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முகீரா பின் ஷோபா என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சஹாபி, அந்த சஹாபிக்கு அடிமையாக இருக்கிறான். அவன் நேரடியா வந்து கலீஃபாட்ட கலீஃபாக்கள் பெரிய ஒரு பந்தாவளம் பண்ண மாட்டாங்க, தனக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு போட மாட்டாங்க. அப்ப டைரக்டா வந்து கலீஃபாட்ட கலீஃபாவே ஒரு பிரச்சனை, நீங்க தீர்ப்பு சொல்லணும். என்ன பிரச்சனை என்று சொன்னால், என்னுடைய எஜமான் இருக்கிறாரே முகைரா பின் ஷோபா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, டெய்லி எனக்கு ரெண்டு திருகங்களை தர வேண்டும் என்று கேட்கிறாரு. நான் எப்படி டெய்லி ரெண்டு திருகம் கொடுப்பது என்று வந்து முறை பண்றாரு. அதுக்கு ஹலீஃபா கேட்பாங்க, நீ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவுப்பா சம்பாதிக்கிறா அப்படிங்க. வாங்க, நாலு திருகம் சம்பாதிக்கிறேன் என்று அவர் சொல்லுவாரு. அப்ப அதுக்கு ஹலீஃபா சொல்லுவாங்க, எப்ப நீ ஒரு நாளைக்கு நாலு சம்பாதிக்கும் போது உன்னுடைய எஜமானுக்கு என்ன செய்யலாம், ரெண்டு கொடுக்கலாமே, கொடுக்கறது தப்பு இல்லையே என்று முகைரா பின் ஷோபாவுடைய கருத்துக்கு சாதகமாக, அபூலூலுடைய கருத்துக்கு பாதகமாக கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். இந்த தீர்ப்பு அவனை பாதித்தது போன்று அவன் நினைத்துக் கொண்டு, இந்த தீர்ப்பின் காரணத்தால் இவரை நான் கொலை செய்யணே, இவரை நான் முடிச்சிடனே என்று முடிவு செய்து விட்டான். முடிவு செய்து மறுநாள் காலையில ஃபஜ்ர் துலுஹைக்காக மக்கள் சஹாபாக்கள் வருவாங்கல, உங்களுக்கு தெரியும் கலீஃபாக்கள் தான் துலு வைப்பாங்க, ரசூலுல்லாஹ் உடைய காலத்து ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, இமாமா இருப்பாங்க. அப்ப கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ர் துலுஹைய மதீனாவுடைய பள்ளிவாசல்ல நடத்தி கொண்டிருப்பார்கள். ஒரு ரக்காத்து முடிஞ்சிடும், ரெண்டாம் ரக்காத்து அதுல இவனும் என்ன செய்வான் என்று சொன்னால், இருட்டுல சுபுஹ் வந்து இருட்டா இருக்கு, அந்த இருட்டுல கையில கத்திய வச்சுக்கிட்டு முதல் சஃபிலே வந்து நின்று கொண்டுவான். கலீஃபா ஒரு ரக்காத்தை முடிச்சு போட்டு ரெண்டாம் ரக்காத்தை ஓதிக்கிட்டு இருப்பாங்களே, அப்படி ஓதுகிற போது முன்னால போய் கையில கத்தி வச்சிருந்தானே, அந்த கத்திய வச்சு கலீஃபாவுடைய தொப்புள் பகுதியில கீழ்பகுதியில தொப்புள் பகுதியில குத்தி அப்படியே கிழிச்சிருவான். அப்படி கிழிச்ச உடனே கலீஃபாவுடைய குடல் வெளியே வந்து விடும். கலீஃபாவுடைய குடல் வெளியே வர ரத்தம் அப்படி கொட்டும். ரத்தம் கொட்டின உடனே என்ன நடந்தது என்பதை கலீஃபா உணராமல் அப்படியே கீழே சரிந்து விடுவார்கள். சரிந்த உடனே இது பின்னால் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் பின் சஃபல சஹாபாக்கள் தூங்குறாங்களே, அவங்களுக்கு இருட்டுல தெரியாது, கிராத் நின்று பட்டு போயிறேன், கிராத் ஓதிக்கிட்டு இருந்தாங்களே, கிராத் நின்று பட்டு போயிறேன். கிராத் நின்ற உடனே சஹாபாக்கள் எல்லாம் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் என்று சொன்னார்கள். இதை பார்த்த இந்த முதல் சஃபில் இருந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு முன்னால போய் நின்று செய்வாங்க, அந்த ஒரு ரக்காத் மிச்சமாக இருக்கிறது அதை முடிப்பார்கள். அதை முடிச்சிட்டு சஹாபாக்கள் வேக வேகமா போய் இவன் கொலை செஞ்சிட்டான், கலீஃபாவை குத்திட்டான் என்ற காரணத்தால அந்த அபூலூலு என்று சொல்லக்கூடிய மஜூசி, அபூலூலு என்று சொல்லக்கூடிய நெருப்பு வணங்கிய கைது செய்யனே, அவனை தண்டிக்க வேண்டும் என்று முற்படுவார்கள். அப்படி அவனை கைது செய்கிற போது சரமாரியாக சஹாபாக்களை தாக்குவான், சரமாரியா வெட்டுவான். ஏறக்குறைய பத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அந்த ஃபஜ்ர் துலுஹையிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஏன் என்று சொன்னால், சஹாபாக்கள் துலுவ வர்றாங்க, தொலை வரக்கூடிய சஹாபாக்கள் கையில ஆயுதத்தை கொண்டு வருவாங்களா, சாத்தியமே இல்லை. ஆனால் இந்த கொலகார பாவி கையில ஆயுதத்தோடு சஹாபாக்களை தாக்கணும், ஹலீஃபாவை தாக்கணும் என்ற எண்ணத்துல இவன் தாக்குகிறான். இருந்தாலும் சஹாபாக்கள் பத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாலே அவனை பிடித்தே தீர வேண்டும், அவனை தண்டித்தே தீர வேண்டும் என்று சஹாபாக்கள் பிடிக்கிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டோம், நம்மளை கொலை செஞ்சிருவாங்க என்பதை தெரிந்த இந்த அபூலூலு தற்கொலை செய்து கொள்கிறான். தற்கொலை செஞ்சு அவர் என்ன பண்ணிடுறான், மூத்தா போயிடுறான். இப்படி ஆன உனையுமே கலீஃபாவுக்கு என்ன நடந்துச்சு, யார் குத்துனா, எதுக்கு குத்துனா, என்ன காரணம் என்று ஒன்றுமே தெரியாது. கேட்பாங்க, நான் வந்து குத்தப்பட்டிருக்கிறேனே, என்ன யார் குத்தியது என்று கேட்பாங்க. சொல்லுவாங்க, இந்த மாதிரி அபூலூலு என்று சொல்லக்கூடிய மஜூசி குத்திட்டான் என்று சொன்ன உனையே அந்த துக்கத்தில் கலீஃபா சொன்ன முதல் வார்த்தை என்ன என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ். ஏன் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை நம்பியவன் ஒரு முறை சஜதா செய்தவன் என்னை குத்தல, அல்லாஹ்வை நம்பாத கலிமா சொல்லாத ஷஹாதா சொல்லாத ஒருவன் என்னை குத்திருக்கிறானே, அதனால நான் அல்லாஹ்வுக்கு சுக்குர் பண்றேன் என்று அல்லாஹ்வுக்கு சுக்குர் பண்ணுவாங்க. சுக்குர் பண்ணியது மாத்திரமல்ல, சஹாபாக்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப கலீஃபாட சொல்லுவாங்க, கலீஃபாவே உங்களுடைய ஒரு ரக்காத்து பாக்கி இருக்கிறது. என் அருமை சகோதரர்களே, நம்ம எல்லாம் சுபஹு துலுஹை விஷயத்துல ஃபஜ்ர் விஷயத்துல இவ்வளவு பொறுப்போக்கா இருக்கிறோம், ஆனால் சஹாபாக்கள் கலீஃபாவுக்கு சொல்வார்கள், கலீஃபாவே ஒரு ரக்காத்த தொழுது போட்டீங்க, இன்னொரு ரக்காத்து பாக்கியாக இருக்கிறது, அந்த ரக்காத்த துலுவுங்க அப்படிங்குவாங்க. அந்த இரத்த வில்லத்தில் மிதக்கக்கூடிய கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மீதி ரக்காத்த துலுவாங்க. தொழுது விட்டு சஹாபாக்களுக்கு சொல்வார்கள், லா ஹல்ல ஃபில் இஸ்லாமி லிமன் தரக்க ஸலா, எவன் ஒருவன் தொழுகையை விடுகிறானோ அவனுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே இல்லை. எனவே எக்காரணத்தை முன்னிட்டும் எந்த நிலையிலும் என்ன செய்துவிடக் கூடாது, தொழுகையை விட்டுவிடக் கூடாது என்று வெறுமனை வாயிலே சொல்லவில்லை. ரத்தம் ஊத்துகிறது, ரத்தம் ஊத்த ஊத்த அந்த இரண்டாரை காத்தையும் முடித்துவிட்டு சொன்னார்கள், லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா, எவர் ஒருவர் தொழுகையை விடுகிறாரோ அவருக்கு இஸ்லாத்திலே எந்த பங்கும் இல்லை என்று சொல்லுவாங்க. சொல்லிட்டு கலீஃபாவை தூக்கிட்டு வீட்டுல கொண்டு போய் வைப்பாங்க. ஏறக்குறைய மூன்று நாட்கள் வலியுடைய அந்த கஷ்டத்துல கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு படாது பாடுபடுவாங்க, துடிப்பாங்க, உயிருக்கு போராடுவாங்க. எந்த அளவுக்கு கலீஃபா கஷ்டப்பட்டாங்கிறத மிகச்சிறந்த சஹாபி அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை பதிவு பண்றாங்க. நான் போய் மறுநாள் கலீஃபாவை போய் பார்க்க போனேன், கலீஃபாவை பார்க்க போனா கலீஃபா அந்த ரத்தத்துல வலி தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், ஒரு டம்ளர்ல பாலை எடுத்து அந்த பாலை கலீஃபாவுடைய வாயிலே ஊற்றினேன். நான் ஊற்றிய பால் கலீஃபாவுடைய குடல் வழியாக வெளியே கொட்டியது. நான் பாலை மாத்திரம் ஊற்றினேன், ஆனால் பாலும் ரத்தமும் சேர்ந்து வெளியே கொட்டியது. அதை என்னால் பார்க்க முடியவில்லை, என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் கூட்டம் கூட்டமாக சஹாபாக்கள், கூட்டம் கூட்டமாக முஸ்லிம்கள் கலீஃபாவை பார்க்கணே, கலீஃபாவுக்கு ஆறுதல் சொல்லணே என்ற எண்ணத்தில் வருவாங்கனே. அப்படி வருகிற போது கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபியை பார்க்கிறாங்க. யதார்த்தமாக அவருடைய கீழாடை கரண்டைக்கு கீழே இருக்கிறது. யதார்த்தமாக அவருடைய கீழாடை கரண்டைக்கு கீழே இருக்கிறது. கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உயிருக்கு போராடுறாங்களே, துடிக்கிறாங்களே, அந்த நேரத்தில் அந்த சகோதரனை பார்த்து கலீஃபா சொன்னார்கள், யா அஹி இர்ஃபா இஸாரக், என் அருமை தோழரே, உங்களுடைய கீழாடையை நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள். இப்படி கீழாடையை கரண்டைக்கு கீழே இருந்தால் உங்களை அன்பாக அல்லாஹ் பார்க்க மாட்டான், உங்களோடு அன்பாக அல்லாஹ் பேச மாட்டான், உங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே உங்களுடைய கீழாடையை உயர்த்தி கொள்ளுங்கள் என்று கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சக்கராத்தில் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஆனவனையே என்ன நடக்கும்னு சொன்ன, கலீஃபா முடிவு பண்ணிடுவாங்க, இனிமே நமக்கு சாத்தியம் இல்ல, நம்ம வஃபாத் ஆயிருவோம் என்ற முடிவுக்கு வருவாங்க. அது அதே ஹிஜ்ரி 23வது ஆண்டு துல்ஹஜ் மாதம் 27வது நாள் கடைசி நாள், அதான் அவனுடைய கடைசி நாள், அதோட வஃபாத் ஆயிருவாங்க. அந்த 27வது காலையில தன்னுடைய மகனை கூப்பிடுவாங்க, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகனை கூப்பிடுவாங்க. மகனை கூப்பிட்டு சொன்னார்கள், மகனே, இதுதான் என்னுடைய இம்மையின் கடைசி நாள், நான் முடிவு செய்து விட்டேன், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் என்னை இன்றைக்கு அழைத்துக் கொண்டு போய் விடுவான், நான் மரணித்து விடுவேன், அதற்காக நான் கவலைப்படவில்லை. ஆனாலும் இந்த துன்யாவிலே எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கிறது, அந்த ஆசையை நீ நிவர்த்தி செய்ய வேண்டும். என்ன ஆசை என்று சொன்னால், நான் எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் தெரியுமா, எந்த இடத்துல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டாங்களோ அந்த இடம் ஆயிஷா நாய்க்கு சொந்தமான இடமாக இருக்கிறது. இன்ன ஒரு ஆள் அடக்கம் செய்வதற்கு இடமும் இருக்கிறது. நீங்க போய் ஆயிஷாட்ட போய் கேளு, என்னுடைய ஆசையை சொல்லி, அவங்க ஏத்துக்கிடுவாங்க. அவங்க ஏத்துக்கிட்டா என்னை இங்க அடக்கம் பண்ணுங்க. ஒருவேளை ஆயிஷா நாகி மறுத்துட்டா என்ன செய்யாதீங்க, என்னை அடக்கம் பண்ணிடாதீங்க என்று கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மகனுக்கு சொல்லி அனுப்புவாங்க. மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா நாய் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருப்பார்கள். கதவை தட்டுவாங்க, சலாம் சொல்லுவாங்க, சலாத்துக்கு பதில் வரேன், இப்னு உமர் வந்து உங்களுக்கு நடந்த செய்தி தெரியுமா என்று கேட்பாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுதவர்களாக சொல்வார்கள், என் அருமை சோழரே, எனக்கு செய்தி வந்தது, ஒரு பாவி ஒரு கொடியவன் கலீபாவை குத்திவிட்டான், கலீபா ஷைதாக்கப்படுறாங்க என்பதை சொல்லுவாங்க. அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, ஆயிஷா நாயகி அவர்களே, எங்க வாப்பாவுடைய ஒரு கடைசி ஆசை இருக்குது, அந்த ஆசையை நீங்க அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும். என்ன ஆசை என்று சொன்னால், உங்களுக்கு சொந்தமான வீட்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கறாங்களே, பக்கத்துல அபூபக்கர் இருக்கறாங்களே, இன்னொரு இடம் பாக்கியாக இருக்கிறது, அந்த இடத்துல எங்க வாப்பா அடக்கப்பட ஆசைப்படுறாங்க, நீங்க அனுமதிச்சு அடக்க பண்ண சொன்னாங்க, அனுமதி தாருங்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா நாயகிட்ட சொல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்னு உமருக்கு சொல்லுவாங்க, இப்னு உமர் அவர்களே, அந்த இடத்தை நான் எனக்காக வைத்திருந்தேன், என்னுடைய கணவருக்கு பக்கத்திலே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பக்கத்திலே, என்னுடைய தந்தைக்கு பக்கத்திலே நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அந்த இடத்தை நான் எனக்காக தேர்வு செய்து வைத்திருந்தேன். ஆனால் என்னை விட மிகச்சிறந்தவர் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஷஹீதாக ஆக போகிறார், அவருக்கு நான் தந்துடுறேன், நீங்க சந்தோஷம் அடக்கம் பண்ணுங்க என்று சொல்லுவாங்க. சொன்ன உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீபாட சொல்லுவாங்க, அப்பமும் கலீபா சொல்லுவாங்க, நான் மரணித்து விட்டால் நீங்க என்னை அடக்கம் செய்யப்பட கொண்டு போவீங்களே, அப்ப ஒருவேளை ஆயிஷா நாயகியுடைய மனசு மாறி வேண்டாம் என்று மறுத்து விட்டால் நீங்கள் ஆயிஷா நாயகியோட வாக்குவாதம் பண்ணாதீங்க, அப்படியே நீங்க அதை ஏத்துக்கிறீங்க என்று சொல்லி யார் சொல்றது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மட்டும் இல்லாம அந்த கடைசி கடைசி நேரத்தில் சஹாபாக்கள் போய் சில கோரிக்கை வைப்பாங்க. என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்க இன்னைக்கு ஷைதாக்கப்பட்டிருவீங்க, நீங்க இன்னைக்கு மூத்தா போயிருவீங்க, நீங்க மூத்தா போயிட்டு அடுத்த கலீஃபா வரணும், அடுத்த கலீஃபா வரலன்னா பெரிய குழப்பமா போயிறேன், எனவே உங்களுடைய ஹயாத்தில நீங்களே ஒருவரை கலீஃபா என்று அறிவித்து விடுங்கள், நியமிச்சுட்டு போயிருங்க அப்படிங்க வாங்க அப்படி சொல்லி புட்டு சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நாங்க யார விரும்புறோம் அப்படின்னு சொன்னா உங்க மகன் இருக்கிறாரு யாரு, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவரை நீங்க கலீஃபான்னு சொல்லுங்க, நீங்கள் மகனை கலீஃபா என்று அறிவிங்க, அவருக்குரிய அதற்குரிய தகுதி அவருக்கு இருக்கிறது, நாங்க ஏத்துக்கிடுவோம் அப்படின்னு சஹாபாக்கள் சொல்லுவாங்க. அதுக்கு கலீஃபா சொல்லுவாங்க, இல்ல நான் அந்த சுமைய நான் வந்து என்னுடைய மகனுக்கு சுமத்த விரும்பல, மிகப்பெரிய பதவி, பெரிய ஒரு சாம்ராஜ்யம், அதாவது பாரசீகம் வீழ்த்தப்பட்ட பிறகு அன்றைக்கு உலகத்திலிருந்து மிகப்பெரிய வல்லரசு எது என்று சொன்னால், எது வல்லரசு, இஸ்லாமிய பேரரசு தான் அன்றைக்கு உலகளாவிய அளவுக்கு வல்லரசாக இருந்தது, வல்லரசின் தளபதியாக வல்லரசின் கலீஃபாவாக உங்களுடைய மகன் ஆக்கிருங்க என்று சஹாபாக்களே சொல்லுகிற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், நான் அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட மாட்டேன், என் மகன் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் நான் ஒரு கலீஃபாவை போட்டுட்டு போனாலே அது மார்க்கத்துல கூட, ஒரு கலீஃபாவை நியமிக்க போக்கும் நியமிக்க மூத்தா போனாலே அது மார்க்கத்துல என்ன செய்ய கூடும் என்று சொல்லிவிட்டு, நான் ஒரு கலீஃபாவை தேர்வு செய்கிறேன் என்று சொன்னால் அது எப்படி கூடும், எனக்கு முந்தைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத்தாகிறதுக்கு முன்னால என்ன பண்ணாங்க, என்னைய கலீஃபாவை நியமிச்சிட்டு போனாங்களே என்ற அடிப்படையில அதுவும் சரி, ஒரு வேளை நான் கலீஃபாவை போடல அப்படின்னு சொன்னா யாரு போடல, ரசூல்லா மூத்தா போனாங்களே, கலீஃபாவை தேர்வு செய்யாம போனாங்களே, ரெண்டுமே சரி, நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா ஒரு ஆறு பேரை தேர்வு செய்யறேன், இந்த ஆறு பேர்ல அவர்களே ஒருவரை கலீஃபாவாக ஆக்கி கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆறு பேரை தேர்வு செய்யறாங்க. இந்த ஆறு பேரே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடமாடும் சொர்க்கவாசி என்று இந்த உலகத்துல சொன்னாங்களே, பத்து பேரை சொன்னாங்களே, அந்த பத்து பேர்ல அபூபக்கர் சித்திக் வஃபாத் ஆயிட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆக போறாங்க, அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்கனவே வஃபாத் ஆயிட்டாங்க, அப்ப பத்துல மூணு பேர் என்ன மூத்தா போயிட்டாங்க, எத்தனை பேர் மிஞ்சுறாங்க, ஏழு பேர் மிஞ்சுறாங்க. ஆனால் கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மீதமாக இருக்கக்கூடிய ஏழு பேரை போடாமல் ஏழில் ஒருவரை நீக்கிவிட்டு பாக்கி ஆறு பேரே, ஆறு பேர் சேர்ந்து மஷூரா பண்ணட்டு, ஆறு பேர் சேர்ந்து அந்த ஆறில் ஒருவரை கலீஃபாவாக ஆக்கி கொள்ளட்டும் என்று சொல்லி யார நீக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மச்சான், யார நீக்கிறாங்க, அவங்களுடைய தங்கச்சி வீட்டுக்கார், அதாவது சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் பின் ஸைத் என்று சொல்லக்கூடிய சொர்க்கவாசி என்று அறிவிக்கப்பட்ட சஹாபி சொல்லுவாங்க, அவருக்கு தகுதி உள்ளவர் தான், ஆனாலும் என்னுடைய மைத்துன் மச்சானாக இருக்கிறார், என் தங்கச்சி வீட்டுக்காரராக இருக்கிறாரே, அதுக்காக அவருக்கு என்ன வேண்டாம், பதவி வேண்டாம் அப்படின்னு அவர் நம்ம எல்லாம் என்ன செய்வோம், நம்ம ஆளுக்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்துறோமா இல்லையா, பதவிக்காக நடக்கக்கூடிய சண்டை, நடக்கக்கூடிய கேவலங்களை இன்றைக்கு தமிழக அரசியலில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாதாரண ஒரு மாநில, ஆனால் பெரிய ஒரு சாம்ராஜ்யத்திற்கு அதிபராக வருகிற போது எங்க மச்சான ஆயிட்டனால அவர் வேண்டாம், நானே அவரை நீக்கிறேன், பாக்கி ஆறு பேரு என்று. எந்த ஆறு பேரை சொல்றாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, சுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஆறு பேர் ரசூலுல்லாஹி ஸஹாபாக்கள் தான். இந்த ஆறு பேரை சொல்லிடுவாங்க. சுன்னா இந்த ஆறு பேர் உட்கார்ந்து மஷூரா பண்ணுவாங்க. ஆறு பேர் உட்கார்ந்த உடனேயுமே ஆறு பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நான் ஹலீஃபாவா வரமாட்டேன், நான் கலீஃபா. ஆறு பேர் சொல்றாங்க, நான் கலீஃபா வர அந்த தகுதி எனக்கு இல்ல. கலீஃபாவாக வருவதற்கு மிகப்பெரிய ஒரு தகுதி தேவைப்படுகிறது, மிகப்பெரிய ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது, எனக்கு அந்த தகுதி இல்லங்கிறனால நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன் என்று அவங்க சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் சொல்லும் போது அதை என்ன செய்வாங்கன்னா, தலைமையாக இருந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, யாரு நீங்க வரமாட்டீங்களா, அப்ப என் பேச்சுக்கு கட்டுப்படுவீங்களா அப்படிங்குவாங்க. உங்க பேச்சுக்கு கட்டுப்படுவோம் அஞ்சு பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன உடையுமே ரெண்டே ரெண்டு பேர்கிட்ட மட்டும் மஷூரா பண்ண, அந்த அஞ்சு பேர்ல ரெண்டு பேர்ட்ட மஷூரா பண்றாங்க. முதல்ல யார்கிட்ட மஷூரான்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டாவது யார்கிட்ட மஷூரா பண்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, உஸ்மான் அவர்களே, நான் நினைக்கிறேன் அலிய வந்து ஹலீஃபாவா ஆக்கிரலாமே என்று நான் விரும்புகிறேன், சரியா? அதை பற்றி அவங்களுடைய கருத்து என்ன அப்படி உஸ்மான கேட்பாங்க. உஸ்மான் சொல்லுவாங்க, அவர் தகுதியான சஹாபி, அவர் என்ன செஞ்சிருங்க, கலீஃபாவை ஆக்கிருங்க அப்படின்னு உஸ்மான் சொல்லிடுவாங்க, போங்கன்றுவாங்க. அப்புறம் அலிய கூப்பிடுவாங்க, அலிய கூப்பிட்டு கேட்பாங்க, அலி அவர்களே, என் கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, உஸ்மான கலீஃபாவை ஆக்கிரலாமே என்று விரும்புகிறேன், சரியா? இவர்கிட்ட அவருங்க வாங்க, அவர்கிட்ட என்ன இவருங்க வாங்க. அப்ப அலிய கூப்பிட்டு உஸ்மான கலீஃபாவை ஆக்கலாமான்னு ஆசைப்படுறேன், உங்க கருத்து என்னங்க வாங்க. அவருக்கு முழுமையான தகுதி எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு தகுதி உண்டோ அது மாதிரி என்ன உமருக்கு பிறகு உஸ்மானுக்கு தகுதி இருக்கிறது என்று அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஏத்துக்கிடுவாங்க. அவரை போங்கன்றுவாங்க. போங்கன்னு சொல்லிவிட்டு மறுபடி அஞ்சு பேரை கூப்பிட்டு, நாளைக்கு நான் ஃபஜ்ர் துலுஹைக்கு பிறகு நான் ஒரு அறிவிப்பு செய்வேன், அந்த அறிவிப்புக்கு நீங்கள் அஞ்சு பேரும் கட்டுப்படுவீங்களா அப்படிங்குவாங்க. அஞ்சு பேரும் கட்டுப்படுவோம் அப்படின்வாங்க. மறுநாள் ஃபஜ்ர், ஃபஜ்ர் துலுஹ முடியும். பள்ளிவாசல்ல சுபுஹுத்துலுஹைக்கு பிறகு ஃபஜ்ருக்கு பிறகு சஹாபாக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிற போது யாரு ஹலீஃபாண்டு சஹாபாக்களுக்கும் தெரியாது, அஞ்சு பேருக்கு தெரியாது, தெரியாது. அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நான் வந்து உஸ்மான் பின் அஃபான கலீஃபாவாக அமைப்பு ஏற்படுத்துகிறேன், எனவே கலீஃபாவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா அப்படிங்குவாங்க. சஹாபாக்கள் உடனே என்ன செஞ்சாங்க, கலீஃபாவா ஏத்துக்கிட்டாங்க. கலீஃபாவை ஏத்து எல்லா சஹாபாக்களும் அவங்க கையில பயத்து பண்ணாங்க. உடனே கலீஃபா வந்து முதல் குத்துபாவை தங்களுடைய மதீனாவுடைய பள்ளிவாசல பண்ணாங்க என்கிற பெரிய ஒரு நீண்ட வரலாற்று செய்தியை இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 7219வது ஹதீஸாக இந்த வரலாற்று செய்திகளை பதிவு பண்றாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இது வந்து பெரிய ஒரு வரலாறு. இந்த வரலாறு தரக்கூடிய முக்கியமான பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன பாடம், எப்படி சஹாபாக்கள் பதவியை விரும்பவில்லையோ, பதவிக்காக அலையவில்லையோ, அது மாதிரி நம்மளும் பதவியை விரும்பக்கூடாது. அதே சமயத்திலே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்களாக பதவியை விரும்ப வேண்டாம், பதவிக்காக நீங்கள் அலைய வேண்டாம், பதவிக்காக நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். அதே சமயத்திலே உங்களை தேடி பதவி வந்தால் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களாக பதவியை தேடி அலைந்து முயற்சித்து அந்த பதவியை அடைந்து கொண்டால் அந்த பதவியில் அல்லாஹ் பரக்கத்து செய்ய மாட்டான். பதவி உங்களை தேடி வந்தால் பதவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதில் அல்லாஹ் என்ன செய்வான், பரக்கத்து செய்வான் என்கிற ஹதீஸை இமாம் புகாரி பதிவு பண்றாங்க. அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த வரலாறு தரக்கூடிய முக்கியமான பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, என்ன பாடம், இன்னைக்கு பள்ளிவாசல்கள்ல பல்வேறு அமைப்புகள்ல பல்வேறு இயக்கங்கள்ல பல்வேறு ஜமாத்துகள்ல பதவிக்காக சண்டை போடுறாங்க பாருங்க. சாதாரண ஒரு பள்ளிவாசல், ஒரு பள்ளிவாசல்ல யாரு தலைவரு, யார் முத்தவள்ளி, யார் நாட்டாமே, யார் செயலாளரு, பள்ளிவாசல் நிர்வாக பதவிக்கு என்ன சண்டை? அந்த சண்டை போலீஸ் ஸ்டேஷன் பள்ளிவாசல் நாட்டாமங்க, பள்ளிவாசல் நிர்வாக பதவிக்கு எங்க போய் நிக்குது? போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போகிறது. சாதாரண இயக்கங்கள், ஜமாத்துகள், ஜமாத்துடைய பதவி சண்டைகளில பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு ஜமாத்துகள் உடைந்து பிரிந்து சின்ன பின்னமாக போகிறது. இது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல, இஸ்லாமிய பண்பாடு அல்ல. இதைவிட பெரிய ஜமாத்தாக, இதைவிட பெரிய இயக்கமாக அன்றைக்கு இஸ்லாமிய முஸ்லிம்கள் இருந்திருக்கிறாங்க. பெரிய ஒரு வல்லரச அன்னைக்கு ஆண்டாங்க. அந்த வல்லரசுடைய ஜனாதிபதி பதவியில சகாபாக்கள்கிட்ட என்ன இல்ல, போட்டி இல்ல, வேணா வேணாங்க. ஒரு வகையாக நிர்பந்தமாக பதவி கொடுக்கப்பட்டது, நிர்பந்தமா திணிக்கப்பட்டது. அதெல்லாம் சகாபாக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஏன் ஏத்துக்கிட்டாங்க? நிர்பந்தமாக பதவி கொடுக்கப்பட்டால் இது அல்லாஹ் நமக்கு தருவது, அல்லாஹ் பறக்க செய்வான் என்று புரிந்து கொண்டாங்கல. எனவே இதை நாம் அடிப்படையாக வைத்து எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எப்படி இன்னும் பல சஹாபாக்கள் பதவியை தேடலையோ, பதவிக்காக முயற்சிக்கலையோ, பதவி மேல ஒரு ஆசை இல்லாமல் இருந்தாங்களோ, அது மாதிரி ஆசை இல்லாமல் இருக்கனே, அதே மாதிரி எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி கடைசியிலையும் மக்களுக்கு நன்மையோ நாங்களே தீமையை விட்டு தடுத்தாங்களே, அது போன்று தன்னுடைய கடைசி மூச்சு வரை நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் தாவா பண்ணி செய்யணும். மட்டுமில்லாம எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி வரை துலுகையில கரெக்டா இருந்தாங்களோ, அதிலும் குறிப்பாக ஃபஜ்ர் துலுகையில குடல் சரிந்து ரத்தம் கொட்டுகிறதே, ரத்தம் கொட்ட கொட்ட துழுதாங்களே, எப்படி துழுகையில அல்லாஹ்வுக்கு பயந்து கண்ணும் கருத்துமாக இருந்தாங்களோ, அது மாதிரி நம்ம என்ன செய்யணும், நான் இனிமே என் வாழ்க்கையில துழுகையை விட மாட்டேன். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்டு ரத்தம் ஊத்துகிறதே, உயிருக்கு போராடுறாங்களே, அந்த போராட்டத்திலையும் துழுதாங்க என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல ஒரு ஹயாத் வாக்கியை கொடுத்து வச்சுக்கிறான், இந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்தி நான் நிறைய துழுவேனே தவிர துழுகையில் அசால்ட்டா இருக்க மாட்டேன் என்று நீங்கள் சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு, எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் பல சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்தாங்களோ, அதுபோன்று அல்லாஹ்வுக்கு பயந்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்யக்கூடிய அல்லவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்கிற துவாவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தும் ஃபில் ஆகிரத்தி ஹசனா وقنا عذاب النار. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய இரண்டாவது ஹுத்பாவுல வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹ், உண்மையில இந்த வெயில்ல ஃபேன் இல்லாம நீங்க எல்லாம் உட்கார்ந்துக்கிறீங்களே, இதுக்கு உண்மையிலே நான் அல்லாஹ் உங்களுக்கு சுக்ர் பண்றேன். இதுக்குரிய நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தரணும். ஒரு ஹதீஸ் வருது, இபாதத்து விஷயத்துல யார் சிரமப்பட்டு ஒரு இபாதத்தை பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த இபாதத்துக்குரிய நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். சிரமப்பட்டாங்களே, சிரமத்தை அல்லாஹ்வுக்காக தாங்கிக்கிட்டாங்களே, அதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், இன்னொரு கூலியை கொடுப்பான் அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்ப இந்த கஷ்டத்துக்கும் நிச்சயமா அல்லாஹ்ட்ட என்ன உண்டு, நன்மை உண்டு, கூலி உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வார துஆவுக்கு முன்னால ரெண்டு முக்கியமான அறிவிப்பு. முதல் அறிவிப்பு, நம்ம சகோதரர் ராஜா முகமதுடைய உம்மாவுக்கு நான் ஒரு மாசத்துக்கு முன்னாலே சொன்னேன், கேன்சர் நோயால அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்று உங்கள்ட்ட சொல்றேன். உங்களுக்கு அந்த நோயுடைய கொடுமை தாக்கத்தை பத்தி தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க ஏறக்குறைய அவங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது அந்த கடைசி நேரத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்களே, அது மாதிரியான ஒரு வலி, அந்த வேதனையில வந்து ரொம்பவே சிரமப்படுறாங்க. அந்த சகோதரி வந்து புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி, அவங்க வயசு அதிகமா இருக்கலாம், ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால புதுசா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், நான் இஸ்லாத்துக்கு வந்தது மட்டும் இல்ல, நான் இன்ஷா அல்லாஹ் போய் ஹஜ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஹஜ்ஜி பண்ணு சொல்லிட்டு அதனுடைய சொத்தை வித்து, ஒரு சொத்து சொத்தை வித்து நான் ஹஜ்ஜி பண்றேன், எனக்கா துவா செய்யுங்க அப்படின்ட்டு. நான் மூத்தா போகும்போது முஸ்லீமா பௌத்தா போகிறேன், ஹஜ்ஜி பண்ணிய நிலை என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சு என்ன செய்யணும், நான் பௌத்தா போகணும் அப்படின்ட்டு. இப்பதான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தாங்க. திடீரென்று அல்லாஹ்வுடைய நாட்டை அந்த நோயுடைய தாக்குதல் கஷ்டப்படுறாங்க, இப்ப ரொம்பவே சிரமப்படுறாங்க, அவங்களுடைய கோரிக்கையை ரெண்டு வாரத்துக்கு முந்தி பள்ளிக்கு வந்தாங்க. அப்ப நான் கூட பயான்ல வந்து அபூபக்கர் சித்திக்குடைய அந்த கடைசால பத்தி பயான் செஞ்சேன்ல, அந்த பயானை கேட்டு போட்டு சொன்னாங்க, இது எனக்கு செஞ்ச பயான் மாதிரி இருக்குது, இவருடைய கடைசி காலம் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே நான் இந்த பள்ளிக்கு வருவானா மாத்தியனான்னு தெரியல அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க, அவங்க வச்ச உங்கள்கிட்ட நம்ம பள்ளிக்கு வரக்கூடிய உங்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, எனக்காக துவா செய்ய சொல்லுங்க என்று அவங்க கோரிக்கை வச்சாங்க. அவங்க அந்த கோரிக்கை வச்சுக்கிறாங்க, அதை நீங்க வந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க. மட்டும் இல்லாம இது மாதிரியான கொடிய நோய்களை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், நம்முடைய குடும்பத்தார்களை பாதுகாக்கணும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை அதிகமா அல்லாஹ்ட்ட கேட்பாங்களா, அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் பரசி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வ சையில் அஸ்காம், மறுபடியும் ஞாபகம் ஊட்டுகிறேன், அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் பரசி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வ சையில் அஸ்காம், அல்லாஹ்வே இன்னி அவுது பிக்க நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தருகிறேன், எதுகளை விட்டும் என்று சொன்னால், மினல் வரசி வெண்குஷ்டத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக, வல் ஜுனூன் பைத்தியத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக, வல் ஜுதாம் தொழுநோய்களை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று சொல்லிவிட்டு, வசையில் அஸ்காம் கொடிய நோய்களை விட்டும் என்னை பாதுகாப்பாயா கேட்கிற யாரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட துஆ செஞ்சாங்க, துஆ செய்ய சொன்னாங்க, வசையில் அஸ்காம் அல்லாஹ்வே பயங்கரமான கொடிய நோய்கள் உள்ளன, அந்த கொடிய நோய்களை விட்டும் என்னை பாதுகாத்து விடுவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட அதிகமாக துஆ செஞ்சாங்க, துஆ செய்ய சொன்னாங்க. எனவே அந்த நோயில் பாதிக்கப்பட்ட சகோதரிக்காக அந்த அம்மாவுக்காக நம்ம துஆ செய்யணும். மட்டும் இல்லாம நமக்கு நாமே அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினல் பரசி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வ சையில் அஸ்காம் என்கிற துஆவை அதிகம் கேட்கக்கூடிய நல்லவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைத்து, இது மாதிரியான துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு வகையிலும் அல்லாஹ் நமக்கு வரக்க செய்யணும். குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்துல நமக்கு அல்லாஹ் ரொம்ப வரக்க செய்யணும். அப்ப கொடிய நோய்களை விட்டும் நாம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக என்கிற துஆவோடு முடிக்கிறேன். அதனால நம்ம செய்த நன்மைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு, நம்ம செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து, நாளை வறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த சொர்க்கத்தில இது போன்று இதை விட இன்னும் சந்தோஷமாக நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்கிற துவாவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அதாபன்னார் வ ஆகிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.